மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, விடயம் அவ்வாறு அல்ல. மனிதனுடைய வெளிரங்கமான ஆடையை வைத்து அவனுடைய மார்க்க பற்றை விளங்கிக் கொள்ளலாம், அவனுடைய நல்ல குணங்களை விளங்கிக் கொள்ளலாம், அவனுடைய தக்வாவை விளங்கிக் கொள்ளலாம். அதனால தான் நபி அவர்கள் பல ஹதீஸிலே சொன்னார்கள், இந்திந்த விலங்கிலே உங்களுடைய ஆடை அடைய வேண்டும். வெளிரங்கத்தை மாத்திரம் அல்லாஹ் பார்ப்பதில்லை, உள்ரங்கத்தை தான் பார்க்கிறான் என்ற ஒரு ஹதீஸை வைத்துக் கொண்டு சிலர்கள் கூறுவார்கள், உள்ளம் சுத்தமாக இருந்தா போதும், நீயத்து சரியா இருந்தா போதும், உன வெளிரங்கம் எப்படி இருந்தாலும் சரி. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, விஷயம் அவ்வாறு அல்ல. ஒவ்வொன்றுக்கும் உள்ரங்கம் வெளிரங்கம் என்று இரண்டு அம்சங்கள் இருக்கின்றன. மார்க்கத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, தீனுடைய அம்சங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, பாவங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, உள்ரங்கமான பாவம் வெளிரங்கமான பாவம் என்று இருக்கின்றது. குர்ஆன்ல அல்லாஹ் கூறுகின்றான், பாவத்துடைய வெளிரங்கத்தையும் விட்டுவிடுங்கள், உள்ரங்கத்தையும் விட்டுவிடுங்கள். வெளிரங்கமான பாவமும் இருக்கின்றது, உள்ரங்கமான பாவமும் இருக்கத்தான் செய்கின்றது. ஏன் உலகத்துடைய விடயங்களை நாம் எடுத்துக் கொண்டோம் என்றால் அதில் உள்ரங்கத்தை மட்டும் நாம் போதுமாக்கிக் கொள்கின்றோமா? உதாரணத்திற்கு நாம் நம்முடைய வீட்டை எடுத்துக் கொள்ளலாம். வீட்டுக்கு உள்ரங்கமும் இருக்கிறது, வெளிரங்கமும் இருக்கின்றது. வீட்டுடைய உள்ரங்கம் என்றால் நாலு சுவரை கட்டிவிட்டு மேலே ஒரு கூரையை போட்டு விட்டோம் என்றால் அது உள்ரங்கம். வீட்டுக்கு தேவையானது அவ்வளவு தான். ஆனால் அதனுடைய வெளிரங்கம், அதற்கு பெயிண்ட் பண்ணுவது, அதற்கு கலர் பண்ணுவது, அதற்கு லைட்டுகளை போட்டு அலங்காரம் செய்வது, வீட்டுக்கு மாம்பல் பிடிப்பது, டைல்ஸ் பிடிப்பது, இதெல்லாம் என்ன? வீட்டுடைய வெளிரங்கம். யாராவது வீட்டுடைய உள்ரங்கம் மாத்திரம் போதும் என்று நாலு சுவரை கட்டி போதுமாக்கி இருக்கின்றார்களா? மார்க்கத்துடைய விடயம் வரும்போது மாத்திரம் அல்லாஹ் உள்ளத்தை பார்க்கிறான், வெளிரங்கத்தை பார்ப்பதில்லை என்று ஒரு சிலர்கள் அரியத்தனமாக கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். உள்ரங்கம் சரியாக இருந்தால் தான் வெளிரங்கம் சரியாக இருக்கும். ஒரு பழம் பழுத்திருந்தால் அதனுடைய நல்ல வாடை வெளியிலே வீச ஆரம்பித்துக் கொண்டே இருக்கும். அதே பழம் அழுகி இருந்தது என்றால் அதனுடைய துருவாடை தான் வெளியிலே வீசும். அதே மாதிரி நம்முடைய உள்ரங்கம் சீராகிவிட்டது என்றால், நம்முடைய உள்ளம் சரியாகிவிட்டது என்றால் அதனுடைய பிரதிபலன் நம்முடைய செயல்களில், நம்முடைய பேச்சுவார்த்தைகளில், நம்முடைய ஆடைகளில் ஏற்படத்தான் செய்யும். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, அதனால உள்ரங்கத்தையும் சீராக்க வேண்டும், வெளிரங்கத்தையும் சீராக்க வேண்டும். வெளிரங்கமான ஆடையை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல முதலாவது குறிப்பிடுகின்றான், யா பனி ஆதம கத் அன்ஸல்னா அலைக்கும் லிபாஸா யுவாரி சௌஆத்திக்கும் வரிஷா ஒலிபாசு தக்வா தாலிக கைர். ஈமான் கொண்டவர்களே, ஆதமுடைய மக்களே, கத் அன்ஸல்னா அலைக்கும் லிபாஸன், நாம் தான் உங்களுக்கு ஆடையை இறக்கி வைத்திருக்கின்றோம். வானிலிருந்து மழை பொடியாவிட்டால் பூமியிலே மரங்கள் உற்பத்தியாக முடியாது, மரங்கள் இல்லாவிட்டால் அங்கே பஞ்சு உண்டாக முடியாது, பஞ்சு இல்லாவிட்டால் ஆடைகள் உற்பத்தியாக முடியாது. அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், நாம் தான் உங்களுக்கு ஆடையை இறக்கி வைத்திருக்கின்றோம். ஆடைக்கு இரண்டு கண்டிஷன், முதலாவது யுவாரி சௌஆரிக்கும், உங்களுடைய மறைவிடங்களை மறைடக்கூடிய ஆடை. முதலாவது நிபந்தனை, நீங்க ஆடை அணுகின்றீர்கள் என்றால் அது உங்களுடைய மறைவிடத்தை மறைக்க வேண்டும். அது மிகப்பெரிய ஒரு கண்டிஷனாக இருந்து கொண்டிருக்கின்றது. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, முதலாவது நாம் பார்க்க வேண்டும், நம்முடைய ஆடை நம்முடைய மறைவிடத்தை மறைத்துக் கொண்டிருக்கின்றதா? ஆண்களுக்கு என்று ஒரு அவுரத் இருக்குது, பெண்களுக்கு என்று ஒரு அவுரத் மறைக்கப்பட வேண்டிய பகுதியை இமாம்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆண்களுடைய அவுரத் தொப்புளில் இருந்து முட்டுக்கால் வரைக்கும் அந்த பகுதியை மறைத்திருக்க வேண்டும். அந்நியவர்களுக்கு முன்னால் தொப்புளில் இருந்து முட்டுக்கால் வரைக்கும் உள்ள பகுதியை திறப்பது கூடாது, ஹராம். அது விளையாட்டாக இருந்தாலும் சரி, உடற்பயிற்சியுடைய நேரமாக இருந்தாலும் சரி, காலையில கொஞ்சம் உடற்பயிற்சி செய்வதற்காக வேண்டி அங்கும் இங்கும் ஓடி அசைந்து கொண்டிருந்தாலும் சரி, முட்டுக்காலை திறப்பது ஹராம். ஸ்விம்மிங் பூலாக இருந்தாலும் சரி, அங்கே மற்றவர்களுக்கு முன்னால் திறந்த வெளியிலே, திறந்த ஸ்விம்மிங் பூலிலே நீங்கள் குடிக்கக்கூடிய வேளையில் முழங்காலை திறந்திருப்பது ஹராம். ஆண்கள் தொப்புளில் இருந்து முட்டுக்கால் வரைக்கும் மற்றவர்களுக்கு முன்னால அந்த இடங்களை மறைத்திருப்பது மிக முக்கியம், கட்டாயம். பெண்களுடைய அவுரத் அந்நிய மற்ற பெண்களுக்கு முன்னால் நம்முடைய இஸ்லாமிய பெண்களுடைய அவுரத்தில் தன்னுடைய முகத்தையும் கையையும் தவிர மற்ற எல்லா பாகத்தையும் அந்நிய பெண்களுக்கு முன்னாலும் பெண்கள் மறைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய கழுத்து பகுதி பகுதி, அவர்களுடைய இடுப்பு பகுதி, அவர்களுடைய தோள்பட்டையுடைய பகுதி அல்லது கால் பகுதி, இதை கூட நம்முடைய இஸ்லாமிய பெண்கள் அந்நிய பெண்களுக்கு காட்டக்கூடாது என்று சில இமாம்கள் கண்டிப்பாக கூறும் பொழுது அதை விட ஒருபடி மேல் ஏறி இன்று நாம் பார்க்கலாம் இந்த பகுதிகளை பகிரங்கமாக நம்முடைய பெண்கள் ஆண்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, ஆக ஆண்களுடைய அவுரத் வேற, பெண்களுடைய அவுரத் வேற. நாம் நினைப்பது எல்லாமே ஆடையாக மாறிவிடாது. முதலாவது ஆடையுடைய நிபந்தனை என்ன? மறைவிடத்தை மறைக்க வேண்டும். அதற்கு இமாம்கள் மூன்று விதமான நிபந்தனை கூறுகின்றார்கள். மறைவிடத்தை மறைக்கக்கூடிய ஆடை முதலாவது விசாலமானதாக இருக்க வேண்டும், அகலமானதாக இருக்க வேண்டும், அது இறுக்கமானதாக இருக்கக்கூடாது, முதலாவது நிபந்தனை. இரண்டாவது, அது நல்ல கதையாக இருக்க வேண்டும், மெல்லியதாக இருக்கக்கூடாது, இரண்டாவது நிபந்தனை. மூன்றாவது நிபந்தனை, அது நல்ல நீட்டமானதாக இருக்க வேண்டும், குட்டையானதாக கதையானதாக இருக்கக்கூடாது. இந்த மூன்று நிபந்தனையும் இல்லாமல் ஒரு ஆடையை அணிந்துவிட்டால் அது ஆடை அல்ல, ஆடை அணிந்தும் நிர்வாணி என்பது தான் பொருள். ஏனென்றால் நபி அவர்களுடைய தெளிவான ஹதீஸ் பல கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நபி அவர்கள் சொன்னார்கள், சின்பானின் அகலின் நார், இரண்டு கூட்டத்தினர்கள் நரகவாதிகள், லம் அரஹுமா, அவர்களை இதுவரைக்கும் நான் கண்டதில்லை. முதலாவது கூட்டம் கௌமுன் மாஹும் சையாத்துன் பக்கர், சில ஆண்கள் இருப்பார்கள், அவர்களுடைய கைகளில் சில சாட்டைகள் இருக்கும், மாட்டுடைய வாளை போன்று சில சாட்டைகள் இருக்கும், அந்த சாட்டைகளை வைத்து அவர்கள் அடுத்தவர்களை துன்புறுத்திக் கொண்டிருப்பார்கள். இவர்களும் நரகவாதிகள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். இன்னும் சில பெண்கள் காசியாத்துன், ஆடை அணிந்தும் ஆரியாத்துன், நிர்வாணமாக இருப்பார்கள், வெளியிலே ஆடை அணிந்திருப்பார்கள், ஆனால் அவர்கள் நிர்வாணிகள். மாயிலாத்துன், ஆண்களின் பக்கம் சாயக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆண்களை தன் பக்கம் சாய வைப்பதற்கு எத்தனையோ யுக்திகளை கையாள்வார்கள். நபி அவர்கள் அன்று சொன்ன ஹதீஸ் இன்று நூற்றுக்கு நூறு பொருந்துகின்றது. நம்முடைய சில பெண்கள் கேவலம் ஆடைகளை அணிந்திருக்கின்றார்கள், உள்ளாலே கூட வெளியிலே தெரிகின்றது. இதற்கெல்லாம் ஆடை என்று கூற முடியுமா? முதலாவது ஆடை மெல்லியதாக இருக்கக்கூடாது, அது கட்டியானதாக இருக்க வேண்டும். இரண்டாவது தடிப்பமாக இருக்க வேண்டும், மெல்லியதாக இருக்கக்கூடாது, மிருதுவாக இருக்கக்கூடாது, கனமான இருக்க வேண்டும். இரண்டாவது இறுக்கமாக அணியக்கூடாது. இன்று நாம் பார்க்கலாம் நூற்றுக்கு 75 வீதம் என்றால் மிகையாகாது. சில பெண்களுடைய ஆடை இறுக்கமாக அணிந்து கொண்டிருக்கின்றார்கள். உடலுடைய உறுப்புகள் வெளியிலே தெரியக்கூடிய அளவுல அந்நியவர்களை விட்டுடுங்க, காசுகளை விட்டுடுங்க, இந்துக்களை விட்டுடுங்க, கலாச்சாரம் இல்ல, மார்க்கம் இல்ல, கட்டுப்பாடு இல்ல. நாம் முஸ்லிம்கள், நமக்கென்ற ஒரு கலாச்சாரம், நமக்கென்ற ஒரு கொள்கை, நமக்கென்ற ஒரு கட்டுப்பாடு இருக்கின்றது. அந்த முறைப்படி நம்முடைய பெண்களை நாம் வளர்க்க வேண்டும். ஆண்கள் கூட தன்னுடைய உள் ஆடை பெனியன உடுத்துக் கொண்டு ரோட்ல நடப்பதற்கு வெக்கப்படுவார்கள். அதை விட கேவலமான உடுப்புகளை உடுத்துக் கொண்டு நம்முடைய பெண்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, இது அவர்கள் செய்கின்றார்கள் என்று அல்லாஹ் ஆண்களை சும்மா விடுவதில்லை. ஆண்கள் தான் பொறுப்புதாரிகள். அந்த பெண்களுடைய ஆடைகளை பற்றி ஆண்கள் தான் வாங்கி கொடுக்கின்றீர்கள் அல்லது வாங்குவதற்கு நீங்க தான் அனுப்பி வைக்கின்றீர்கள். அதனுடைய முழு பொறுப்பும் அந்த பெண்களை நிர்வாகம் செய்யக்கூடிய ஆண்களை தான் சாரும். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதர்களே, இரண்டாவது அல்லாஹ் குர்ஆன்ல கூறினார், யுவாரே சௌஆதிக்கும் வரிஷா. இரண்டாவது, அந்த ஆடை அலங்காரமாக இருக்கலாம். ஒரு பறவைக்கு இறக்கை எவ்வளவு அழகாக இருக்கின்றதோ அதே மாதிரி நீங்க அழகான முறையில உங்களுடைய உள்ளம் அமைதி பெறக்கூடிய முறையில, உங்களுடைய உள்ளம் சந்தோஷம் அடையக்கூடிய முறையில, அழகான முறைகளில் ஆடைகளை தேய்த்துக் கொள்ளலாம். ஆனால் அதில் இரண்டு நிபந்தனை இருக்கின்றது. ஒன்று, பெருமை வந்துவிடக்கூடாது. இரண்டாவது, வீண்விரயம் வந்துவிடக்கூடாது. நபி அவர்களுடைய தெளிவான ஹதீஸ் புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி அவங்க சொன்னாங்க, குல் மாஷித்த வல்பத் மாஷித்த, நீங்க விரும்பியதை சாப்பிட்டுக் கொள்ளுங்க, விரும்பியதை அணித்துக் கொள்ளுங்க. இரண்டு விடயம் ஏற்படாமல் இருக்க வேண்டும். ஒன்று பெருமை, அதாவது வீண் விரயம் வந்துவிடக்கூடாது, அதிலே பெருமை வந்துவிடக்கூடாது. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, ஆடை அலங்காரமாக இருக்க வேண்டும். அதை கொண்டு உங்களுடைய உள்ளம் சந்தோஷம் பெறுகின்றது என்று வேண்டும் என்றால் உடுக்கலாம். ஆனால் பெருமைக்காக வேண்டி உடுக்கக்கூடாது, புகழுக்காக வேண்டி உடுக்கக்கூடாது, பேருக்காக வேண்டி உடுக்கக்கூடாது. யாருமே உடுக்காத ஷேக்கை நான் உடுக்கிறேன், யாருமே போடாத ஷூவை நான் போடுகின்றேன், யாருமே வாங்காத பெல்ட் என்னிடத்தில் இருக்கிறது. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, இதெல்லாம் ஹராம். ஏனென்றால் நம்மிடத்தில் அல்லாஹ் செல்வத்தை தந்திருந்தா தாராளமா விலை உயர்ந்த ஆடைகளை அணியலாம். ஹதரத்து அபுல் அஹ்வஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நாம் சொல்லக்கூடிய அதிகமான ஹதீஸ் ஸஹாஹு ஸித்தாவுடைய கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஹதரத் அபுல் அஹ்வஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், ஒரு தடவை நபி அவர்கள் என்ன கண்டாங்க, அலைய தௌ சௌபுன் தூனுன், என்னுடைய மேலில தாழ்ந்த ஆடைகள், விலை உயர்ந்து குறைந்த ஆடைகள் இருந்தது. நபி அவங்க கேட்டாங்க, உங்களுக்கு செல்வம் இருக்குதா? நான் சொன்னேன், ஆம் யா ரசூலல்லாஹ். நபி அவங்க கேட்டாங்க, நின் ஐயில் மால், என்ன வகையான செல்வம் உங்களுக்கு இருக்குது? நான் சொன்னேன், கத் ஆதானி அல்லாஹுல் மால அல் இப்ன வல் பக்கர வல் ஹைல வல் ரகீக. யா ரசூலல்லாஹ், எனக்கு எல்லா வகையான செல்வமும் இருக்குது, ஒட்டகங்கள் இருக்குது, ஆட்டு மந்தைகள் இருக்குது, மாட்டு மந்தைகள் இருக்குது, குதிரைகள் இருக்குது, அடிமைகள் இருக்குது, எல்லா வகையான செல்வமும் இருக்குது. நபி அவங்க சொன்னார்கள், இதா சந்தர்ப்பங்களில் 2000 தீனார் பொறுமதியான ஆடைகளையும் நபி அவர்கள் அணிந்திருக்கின்றார்கள். ஹதரத் தமீமே தாரி ரலியல்லாஹு அன்ஹு இரவு வேளையில வீட்டுக்குள்ள தஹஜ்ஜத் தொழும் பொழுது 1500 திர்ஹம் பொறுமதியான ஆடைகளை உடுத்திக் கொண்டு தஹஜ்ஜத் தொழுவார்கள். ஆனால் அதற்கு நேர் மாற்றம் நம்மவர்கள் ஆபீஸ் போகும்போது, எவனையாவது சந்திக்க போகும்போது இருக்கிற உடுப்புகள்ல நல்ல உடுப்புகள் உடுத்திக் கொண்டு போறது, பள்ளிக்கு வரும் பொழுது ஆக கிழிஞ்சது பழைய முன்னால முழு உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த முன்னால் அளிக்கும் பொழுது கண்ணியமான முறையில், கௌரவமான முறையில் நல்ல ஆடைகளை, வெள்ளை ஆடைகளை உடுத்திக் கொண்டு நிற்பது மிக நல்லதாக இருக்கின்றது. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, இரண்டாவது நிபந்தனை என்ன? நாம் விலை உயர்ந்த ஆடைகளை உடுக்கலாம், அதிலே பெருமையோ புகழோ முகஸ்துதியோ வந்துவிடக்கூடாது. ஆனால் இன்று நாம் பார்க்கலாம், நம்முடைய பெண்களில் அதிகமான பெண்கள் ஒரு பங்கனை பேச்சு வந்துட்டா அந்த உடுப்பு உடுக்கிறல்ல, என்ன இதை நான் உடுத்துட்டேன், அவங்க எல்லாம் பார்த்துட்டாங்க, அப்ப அவங்களோட 100 நோக்கம் என்ன? இது காட்டுவதற்குத்தான் நான் உடுக்கிறேன். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, இந்த நீயத்து வந்துவிட்டது என்று சொன்னால் அது தவறாகிவிடும், அது பாவமாக ஆகிவிடும். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஜோடி உடுப்பை உடுப்பார்கள். ஒரு ஆள் வந்து கேட்டாங்க, இமாம் நீங்க எவ்வளவு பெரிய இமாம், இமாமு மதீனா, மதீனா ஒரு இவ்வளவு பெரிய இமாம், நீங்க என்ன ஒவ்வொரு நாளும் புதிய ஜோடி உடுப்பை தான் உடுக்கிறீங்க, நேத்து உடுத்தது இன்றைக்கு இல்ல, இன்று உடுத்தது நாளைக்கு இல்ல. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அமைதியான முறையில சொன்னாங்க, நண்பரே, நான் என்ன செய்ய, எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறாரு, கூட்டாளி இருக்கிறாரு, ஒவ்வொரு வருஷமும் ஆரம்பிக்கக்கூடிய வேலையில அந்த முழு வருஷத்திற்கு தேவையான 360 அல்லது 365 ஜோடி உடுப்புகளை கொள்வன் எனக்கு தந்துடுவாரு, நான் எடுக்காம இருந்துட்டா அவருடைய மனம் புண்படும், அதனால நான் எடுக்கிறேன், நான் எடுத்து ஒவ்வொரு நாளும் உடுப்பதற்கு காரணம் என்ன, நேத்து உடுத்த நேத்தே அடுத்த நாளே சதக்கா கொடுத்துருவேன், இன்று உடுத்த நாளைக்கே சதக்கா கொடுத்துருவேன், நான் இப்படி எடுக்கிறதுனால எடுத்து குடுக்கிறதுனால 360 ஏழைகளுடைய ஆடைகள், அவர்களுடைய ஆடைகளுடைய தேவை பூர்த்தியாக அல்லவா என்று இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதில் கூறியிருக்கின்றார்கள். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவாக இருக்கும் பொழுது பத்ரி யுத்தத்திலே கலந்து கொண்டு நிச்சயமாக இருந்த ஒவ்வொரு பத்ரி சஹாபாக்களும் வருஷா வருடம் 1500 திர்ஹம் பொறுமதியான ஆடைகளை சேர்த்து கொடுத்திருக்கின்றார்கள் என்று இஸ்லாமிய சரித்திரம் கூறுகின்றது. அதிக காலம் பாவிக்கும், பல வருடங்கள் பாவிக்கலாம், இது நல்ல உறுதியாக இருக்கும் என்பதற்காக வேண்டி விலை உயர்ந்த ஆடைகளை அணியலாம். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, அடுத்தபடியும் என்ன, நாம் அணியக்கூடிய ஆடை காசிர்களுக்கு ஒப்பாக கூடாது, அந்நியவர்களுக்கு ஒப்பாக கூடாது, யூதர்கள் அல்லது பௌத்தர்கள் அல்லது இந்துக்கள் அவர்களுக்கு என்று ஒரு ஆடை பொதுவாக ஆகிவிட்டது என்று சொன்னால் அந்த ஆடையை நாம் அணியக்கூடாது. ஏனென்றால் நபி அவர்கள் அந்நியவர்களுக்கு ஒப்பாகுவத ஒருபோதும் விரும்பியதே இல்லை. அது ஆடையில மட்டுமல்ல, வணக்கங்கள்ல, தொழுகையில, ஐபாதத்தில, நோன்புடைய விஷயத்துல மதீனாவுக்கு வந்தவுடன் நபி அவங்க என்ன செஞ்சாங்க, முஹர்ரம் மாதத்துடைய பிறை பத்துல ஆஷுராவுடைய நோன்ப பிடிக்க ஆரம்பிச்சார்கள். கேள்விப்பட்டது நபி அவர்களுக்கு, யூதர்களும் பிடிக்கின்றார்கள். நபி அவங்க சொன்னாங்க, இந்த நோன்புல கூட நாம் யூதர்களுக்கு ஒத்துவிடக் கூடாது, அதனால அடுத்த வருஷம் நான் ஹயாத்துடன் இருந்தா நான் பிறை 9 சேர்த்து பிடிப்பேன், அதில் பிறை 11 சேர்த்து பிடிப்பேன், நோன்பு பிடிப்பதில் கூட யூதர்களுக்கு ஒப்பாகிவிடக் கூடாது என்று நபி அவர்கள் விரும்பியிருக்கின்றார்கள். அதனால ஆடையில ஒருபோதும் அந்நியவர்களுக்கு ஒப்பாக கூடாது. இன்று நாம் பார்க்கலாம், எவனோ உலகத்துல ஒரு விதத்துல முடிவெட்ட ஆரம்பித்தா நம்முடைய வாலிபர்களுடைய முடி எல்லாம் அந்த விதத்துல அவன் குஃப்ருல, சிறுக்குல, அசுத்தத்துல, ஆடல்கள்ல, பாடல்கள்ல, பாவத்துல மூழ்கி இருக்கின்றான். அவனுடைய முடி மாதிரி நம்முடைய முடி, அவனுடைய கல்சன் மாதிரி நம்முடைய கல்சன், அவனுடைய ஷேக் மாதிரி நம்முடைய ஷேக். மீதான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, நபி அவங்க சொன்னார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், உலகத்துல நீங்க யாருக்கு ஒப்பாகுவீர்களோ அவர்களுடன் தான் ஆகிரால சேர்க்கப்படுவீங்க, அவர்களுடன் தான் கயாம நாள் அல்லாஹ் உங்களை எழுப்பாற்றுவான் என்று நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். தெளிவான ஹதீஸ், ஹாலிஃபுல் யஹூத வன் நஸாரா, யூதர்களுக்கு மாறு செய்யுங்க, கிறிஸ்தவர்களுக்கு மாறு செய்யுங்க, ஹாலிஃபுல் முஷ்ரிக்கீன், முஷ்ரிக்கீன்களுக்கு மாறு செய்யுங்க. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, அதனால ஒரு ஆடை அந்நியவர்களுக்கு என்று பொதுவாகி விட்டது என்று சொன்னால் அதை நாம் அணிவதில் என்று தவிர்த்து கொள்ள வேண்டும். அதிலுள்ள ஒரு விடயம் தான், உங்கள் எல்லாத்துக்கும் கசப்பாக இருந்தாலும் சரி, முழு உலகமும் அதன் பின்னால் போய்கொண்டிருந்தாலும் சரி, மார்க்கம் என்றால் மார்க்கம், நபி அவர்கள் தடை செய்த தடைதான், முழு உலகமும் அதற்கு மாற்றமாக நடந்து கொண்டிருந்தாலும் அது நமக்கு பரவாயில்லை. நபி அவர்கள் சொன்னது கூடாது என்றால் கூடாது, அதில் ஒன்று தான், கரண்டிக்கு கீழால் ஆடை அணிவது. கரண்டிக்கு கீழால் ஆடை அணியக்கூடியவர்கள் தமக்கு சாதகமாக ஒரே ஒரு ஹதீஸ் வைத்திருக்கின்றார்கள், அதையும் ஞாபகப்படுத்துகின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரே தன்னுடைய ஆடையை கரண்டிக்கு கீழால் உடுத்துக் கொண்டிருக்கின்றாரோ அவரை அல்லாஹ் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் என்று சொன்ன வேளையில அந்த சபையில் இருந்த ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், இதாரி யஸ்தர்ஹி, என்னுடைய சாரமும் கீழே போய் விடுகின்றது, கரண்டிக்கு கீழால் சென்று விடுகின்ற பொறுப்புடன் இருந்தாலும் சரி, என்ன அறியாம கீழே போயிடுது என்று சொன்னதற்கு நபி அவங்க சொன்னாங்க, நீங்க பெருமைக்காக வேண்டி இந்த மாதிரி சீரகர் செய்கிறவர்கள் அல்ல, அதனால பெருமைக்காக வேண்டி இல்லாம நீங்க அறியாம அந்த ஆடை கீழே போனா பரவாயில்லை என்ற இந்த ஒரே ஒரு ஹதீஸ் வைத்துக் கொண்டு ஒரு சிலர்கள் கூறுகின்றார்கள் கரண்டிக்கு கீழால் அணியலாம். ஆனால் இந்த ஹதீஸ நல்ல முறையில் ஆராய்ச்சி செய்து பார்த்தோம் என்றால் நபி அவங்க இன்ன கே என்ற அந்த முகாத்தப், அந்த எதிர்ச்சொல் ஹஜ்ரத் அபூபக்கரை மாத்திரம் தான் பார்த்து சொன்னார்களே தவிர முழு சஹாபாக்களை பார்த்து பன்மையாக இன்னக்கும் என்று சொல்லல, இன்ன கேண்டு சொன்ன ஒரே ஒரு ஆளை பார்த்துத்தான் முகாத்தப், ஒரே ஒரு ஆளை பார்த்துத்தான் அது வினா தொடுக்கப்படுகின்றது. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாத்திரம் நபி அவங்க விசேஷமாக கொடுத்த சலுகை. இதற்கு சான்றாக இன்னும் இரண்டு விடயங்களை நாம் குறிப்பிடலாம். ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னாங்க, யா அலி, லா யஹில்லு லியஹதின் அய்யஜுலு ஃபி ஹாதல் மஸ்ஜித் கைரு கைரி வகைரு, அலியே, இந்த மஸ்ஜித் நபவியில உங்களையும் என்னையும் தவிர வேற யாரும் ஜுலுப்புடன் பெருந்துறக்குடன் இந்த பள்ளியில தங்கக்கூடாது. ஆக நபி அவர்களுக்கும் ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் மாத்திரம் இதில் அனுமதி கொடுக்கப்படுகின்றது. அப்படி என்றால் ஹதரத் அலிக்கு அனுமதி இருந்தா எங்களுக்கு நிற்குதுன்னு சொல்லி நாங்கள் எல்லாரும் போய் மஸ்ஜித் நபவியில பெருந்தொடக்கோட குடிக்காம போய் உட்காரலாமா? ஹுசைமா இப்னு சாபித் என்று சொல்லக்கூடிய சஹாபியா பார்த்து சொன்னாங்க, ஹுசைமாவே இரண்டு சாட்சிகள் அவசியம், ஆனா உங்களுடைய ஒரு சாட்சி மாத்திரம் இரண்டு சாட்சிக்கு சமம் என்று ஹதரத் ஹுசைமாவை பார்த்து சொன்னாங்க. அந்த ஹதீஸ் வச்சு ஹதரத் ஹுசைமாவுடைய ஒரு சாட்சி ரெண்டு சாட்சிக்கு சமம் என்றா எங்களையும் ஒரு சாட்சி ரெண்டு சாட்சிக்கு சமம் என்று யாராவது உலகத்தில் வாதி வேணுமா? நபி அவங்க சில சஹாபாக்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. ஏன் எஹ்ராமுடைய வேலையில கூட ஒரு ஆள் வந்து சொல்றாரு, யார் ரசூலல்லாஹ் எனக்கு பேன் தொல்லை தந்து கொண்டு இருக்குது, பயங்கரமான பேனா இருக்குது. நபி அவங்க சொன்னாங்க பரவாயில்ல அப்படின்னா நீங்க முடிய இறக்கிக் கொள்ளுங்க. நபி அவங்க இப்படி பல சந்தர்ப்பங்கள்ல பல சஹாபாக்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒன்றுதான் ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அனுமதி கொடுத்தது. சரி, ஒரு பேச்சுக்கு இந்த ஒரு ஹதீஸ் மாத்திரம் இருக்கின்றது என்றால் ஒரு வகையில நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இதற்கு நேர் மாற்றமான ஹதீஸ், ஒரு ஹதீஸ் அல்ல, பத்து ஹதீஸ் அல்ல, பல நூற்று கணக்கான ஹதீஸ்கள் கிதாபுகள் இருக்குது. உதாரணத்திற்கு நாங்க ஒரு எட்டு ஹதீஸ்களை இந்த இடத்துல கவனிக்கலாம். முதலாவது புகாரியில வரக்கூடிய ஹதீஸ், நபி அவங்க சொன்னாங்க, மா அஸல மினல் காபைனி மினல் இஸாரி ஃபின்னார், யாருடைய ஆடை கரண்டிக்கு கீழால போகுதோ அந்த இடம் நரகத்திற்கு சொந்தம். புகாரியுடைய ரிவாயத் முதலாவது ஹதீஸ். நபி அவங்க இரண்டாவது ஹதீஸ் சொன்னார்கள், இஸ்ரத்துல் முஃமினி இலா அன்சாஃபி ஸாரி, ஒரு மூமினுடைய ஆடை அவனுடைய கெண்டை கால் வரைக்கும், கெண்டை காலுடைய பாதி வரைக்கும் அதுக்கு கீழே போனா பரவாயில்லை, ஆனா கரண்டையை மீற கீழே சென்று விடக்கூடாது. நபி அவர்கள் சொன்ன ஹதீஸ் அபூதாவுதுல பதிவு செய்யப்பட்டிருக்குது. நாம் குறிப்பிடக்கூடிய அதிகமான ஹதீஸ் ஆறு கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ் இது இரண்டாவது. மூணாவது, நபி அவர்கள் சொன்னார்கள், கரண்டுக்கு கீழால் உடுப்பது கீழ் ஆடை மட்டுமல்ல, நாம் உடுக்கக்கூடிய சாரம் மட்டுமல்ல, அல்லது நாம் உடுக்கக்கூடிய கல்சன் மட்டுமல்ல, நபி அவங்க சொன்னாங்க மேல் ஆடையும் உட்பட இந்த அரபி ஜுப்பா இதுவும் கரண்டுக்கு கீழால் உடுப்பது ஹராம், தலையில போட்ட தலப்பா அதுவும் தலை கரண்டுக்கு கீழால போவது ஹராம். இது மூன்றாவது ஹதீஸ். ஆனா இது ஒரு விடயத்தை நாங்க மறந்துடக்கூடாது, எவ்வளவு கீழே போவோமோ அவ்வளவுக்கு ஆண்களுக்கு ஹராம், பெண்களுக்கு எவ்வளவு கீழே போவோமோ அவ்வளவுக்கு நல்லது. ஆனா உலகமே மாறித்தானே இருக்குது. ஆண்கள் எல்லாம் பணிக்கிறாங்க, பெண்கள் எல்லாம் உயர்த்துறாங்க. முழு உலகமும் இதற்கு நேர் மாறுபட்டு தான் இருக்குது. உயர்த்த முடியுமான அளவுக்கு பெண்கள் உயர்த்தி முட்டுக்கால் தெரிகிற வரைக்கும் உயர்த்தி கொண்டிருக்கின்றார்கள். பெண்கள் பணிக்க வேண்டும், கரண்டுக்கு கீழாலும் பணிப்பது தான் அவர்களுக்கு நல்லது, ஆண்கள் கரண்டுக்கு மேலால் தான் உயர்த்தி கொள்ள வேண்டும். இது மூணாவது. நாலாவது ஹதீஸ், நபி அவர்கள் சொன்னாங்க மூணு பேர்கள் இருக்கிறாங்க, அவர்களுடன் அல்லாஹ் பேசவும் மாட்டான், அவர்களை பார்க்கவும் மாட்டான், அவர்களை சுத்தப்படுத்தவும் மாட்டான். நபி அவர்கள் சொன்னவுடன் அல்லாஹ் பேசாதவர்கள், அல்லாஹ் ஏறெடுத்தும் பார்க்காதவர்கள் எவ்வளவு பெரிய நஷ்டவாளிகள், எவ்வளவு பெரிய துர்பாக்கியசாலிகள். மனுகும் யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே அவர்களை யாரு? நபி அவங்க சொன்னாங்க, அல் முஸ்பில், எவள் தன்னுடைய ஆடையை கரண்டுக்கு கீழால் உடுக்கிறாரோ அவர். இரண்டாவது, அவள் மன்னான், சதக்கா கொடுத்துட்டு சொல்லி காட்டாரோ எவர், இரண்டாவது நபர். மூணாவது, அவள் முன்பு சில் அசகு பில் ஹலசில் காவி, பொய் சத்தியத்தை கொண்டு எவர் தன்னுடைய பொருளை விற்கின்றாரோ. இந்த மூன்று பேர்களையும் அல்லாஹ் கியாமத் நாள்ல ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். மீரான பெரியார்களே, கனவான் சொன்னாங்க, அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். ஆறாவது ஹதீஸ் ஹதரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு அன்ஹு ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையுடைய வேளையில நபி அவங்க மக்காவுக்கு அனுப்பி வச்சாங்க. மக்காவுடைய நிலைமைகளை பார்த்துட்டு சிச்சுவேஷனை பார்த்துட்டு வேவு பார்ப்பதற்காக வேண்டி ஹதரத் உஸ்மான மக்காவுக்கு அனுப்பி வச்சாங்க. ஹதரத் உஸ்மானுடைய பெரிய தந்தையுடைய மகன் அபான் இப்னு சாயித் இப்னு ஆஸ் என்று சொல்லக்கூடியவர் ஹதரத் உஸ்மானை சந்தித்து, உஸ்மான் நீங்க எவ்வளவு பெரிய பணக்காரன், நீங்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன், உமையாக்களுடைய மிகப்பெரிய தலைவன், இது என்ன மாலி அராக முத்தகசியா, இது என்ன நீங்க ரொம்ப பணிந்து ரொம்ப குனிந்து ரொம்ப தாழ்ந்து அவங்களோட உறுப்பு கூட மேல உசத்திக்கிறீங்க, நீங்க ஆடையை பணித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னதற்கு சொன்னார்கள், இல்லை ஹாக்கதா இஸ்ரத்து சாஹிபினா, என்னுடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி தான் ஆடைகளை உயர்த்தி உடுப்பார்கள் என்று ஹதரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். ஏழாவது ஹதீஸ் மிஸ்காத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹதரத் ஹுரைமுல் அஸதி என்று சொல்லக்கூடிய சஹாபியை பற்றி மற்றவர்கள்ட்ட நபி அவங்க சொன்னாங்க, நியாம ரஜுலு ஹுரைமுல் அஸதி, ஹுரைமுல் அஸதி என்று சொல்லக்கூடியவர் மிக நல்ல மனிதர், லௌலா தூலு ஜும்மத்திஹி வைஸ்பாலு இசாரிஹி, அவருடைய தலைமுடிய நல்ல கழுத்து வரைக்கும் வளர்த்திருக்கிறாரு, அவருடைய ஆடை கீழே வரைக்கும் கரண்டு வரைக்கும் போயிருக்குது, இந்த ரெண்டு அம்சம் மட்டும் இல்லாட்டி ஹுரைமத்துல் அஸதி மிக நல்ல மனிதர் என்று சொல்ல, இல்லை ஹாக்கதா இஸ்ரத்து சாஹிபினா, என்னுடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி தான் ஆடைகளை உயர்த்தி உடுப்பார்கள் என்று ஹதரத் உமார் இப்னு அஃபான் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். ஏழாவது ஹதீஸ் மிஸ்காத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹதரத் ஹுரைமுல் அஸதி என்று சொல்லக்கூடிய சஹாபியை பற்றி மற்றவர்கள்ட்ட நபி அவங்க சொன்னாங்க, நியாம ரஜுலு ஹுரைமுல் அஸதி, ஹுரைமுல் அஸதி என்று சொல்லக்கூடியவர் மிக நல்ல மனிதர், லௌலா தூலு ஜும்மத்திஹி வைபாலு இசாரிஹி, அவருடைய தலைமுடிய நல்ல கழுத்து வரைக்கும் வளர்த்திருக்கிறாரு, அவருடைய ஆடை கீழே வரைக்கும் கரண்டு வரைக்கும் போயிருக்குது, இந்த ரெண்டு அம்சம் மட்டும் இல்லாட்டி ஹுரைமுல் அஸதி மிக நல்ல மனிதர் என்று சொல்றாங்க. இந்த செய்தியை ஒரு ஆள் ஹதரத் ஹுரைமாட்ட போய் சொன்னவுடன் நபி அவங்க சொல்லிட்டார்களா, உயிரை விட மேல் உடனடியாக ஒரு கத்தியை எடுத்து தன்னுடைய காதுடைய சுனை வரையும் தலைமுடிய வெட்டிட்டு தன்னுடைய கீழ் ஆடைய என்ன செஞ்சாங்க, அவர்களுடைய கண் கெண்டை கால் வரைக்கும் உயர்த்தி கொண்டார்கள். எட்டாவது ஹதீஸ் ஹதரத் உபைதா இப்னு காலித் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஒரு தடவை மதீனாவுல நான் நடந்து கொண்டிருந்தேன், எனக்கு பின்னால ஒரு மனிதர் சொன்னாரு, ஹிர்வா இசாரா, உங்களுடைய சாரத்தை உங்களுடைய கீழ் ஆடைய உயர்த்திக்கோங்க. ஃபல்தஃபது, நான் திரும்பி பார்த்தேன், ஃபைதன் ரசூலுல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அன்ஹுங்க எப்படி உருக்கா சொன்னாங்க, எப்படி உயர்த்தி உடுக்கிறது, உங்களுடைய ரப்ப நீங்க பயப்படுறதற்கு காரணமா இருக்கும், உங்களுடைய ஆடை ரொம்ப பரிசுத்தமா இருக்கும், அசுத்தம் படாது, நஜீஸ் படாது, அழுக்குகள் படாது. அப்ப இவங்க சொன்னாங்க, நான் திருப்பி கேட்டேன், யார சூழல்லா ஹாஜி ஹியல் மல்ஹா, யார சூழல்லா, இந்த ஆடையில கருப்பு வெள்ளை கோடு போட்டப்பட்டிருக்குது, இது அடியோடு வெட்டினா அவ்வளவு நல்லதா இருக்காது, அந்த டிசைன் போயிடும், இதுல கருப்பும் வெள்ளையும் கோடு போடப்பட்டிருக்குது என்று சொன்னவுடன் நபி அவங்க சொன்னாங்க, அமாலக ஃபீய உஸ்வா, என்ன உனக்கு என்னிடத்தில் ஒரு படிப்பினை இல்லையா, என்னுடைய ஆடையில ஒரு உனக்கு ஒரு முன்மாதிரி இல்லையா சொன்னார்கள். நான் நபியுடைய ஆடையை பார்த்தேன், நபியுடைய ஆடை கரண்டைக்கு மேலால் இருந்தது என்று ஹதரத் உபைதா இப்னு காலித் ரழியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, ஆஹா, நபி அவர்கள் ஹதரத் அப்துல்லாஹி இப்னு உமரை தடுத்திருந்தாங்க, ஹதரத் உஸ்மான் அணியும் போது சொன்னாங்க, என்னுடைய நபியுடைய ஆடை எப்படி, ஹதரத் உபைதா இப்னு காலித் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நபியுடைய ஆடையை பார்த்தேன், கரண்டைக்கு மேலால் இருந்தது, ஏன் இதை விட ஒரு படி மேல் ஏறு, ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை அபு லுலுவா என்று சொல்லக்கூடிய ஒரு மாதகன் குறிப்பிடுகின்றான், அதன் மூலமாக அவருடைய வயிற்றுக்குள்ள இருந்த உடல்கள் ஈழ கொடைகள் எல்லாம் துண்டு துண்டாக ஆகி பால குடிகா வயிறு வழியா அது ரத்தமரம் வெளியில வந்துடும், அது பால் உள்ளே போகாது, அந்த அளவுக்கு குட்டியராக இருக்கின்றார்கள். ஒரு அண்டாரி அடிமை வந்து ஹதரத் உமருக்கு சொல்றாங்க, அடிமை வந்து ஹதரத் உமருக்கு சொல்றாங்க, அணி அல்ல கபிஷாதா, உங்களுக்கு அல்ல சகாதத்துடைய பாக்கிய தந்துட்டான், சகாதத்துடைய பாக்கியத்தை தந்துட்டான், உங்களின் ரோபணம் உண்டாவதாக, நன்மாரையும் உண்டாவதாக என்று சொல்லிட்டு போறாரு. ஹதரத் உமர் சொன்னாங்க, அந்த மனிதர் கொண்டு வாங்க, அந்த மனிதனை கூப்பிடுறாங்க, வந்தவோடு பாக்குறாங்க, அந்த மனித வேலையில கூட அவருடைய ஆடை கீழே சென்றிருக்கிறது. சொன்னாங்க, சகோதரரே, உங்களுடைய ஆடைய உசை கொங்க, உங்களுடைய கீழ் ஆடைய கரண்டைக்கு மேலால் உயர்த்தி கொள்ளுங்க, அதே கருத்துப்பட சொன்னாங்க. இது அல்லாஹ்வோட பயப்படுவதற்கு அல்லது வாபுக்கா ரொம்ப நாளுக்கு இந்த ஆடை பாதிக்கலாம் என்று ஹதரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, நடுநிலைமையாக நின்று சிந்திக்கக்கூடியவர்களாக இருந்தா ஹதரத் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரே ஒரு ஹதீஸ் அதில் இன்னக்க என்று நபி உங்க ஹதரத் அபூபக்கர் மாத்திரம் குறிப்பிட்டு சொல்லி அதற்கு மாறமான இந்த நேரத்தில் இந்த சபையில நேரம் இல்ல, ஒரு 9 ஹதீஸ் சொன்னோம். எடுத்து நடக்கக்கூடியவர்களுக்கு ஒன்றே போதும், எடுக்காதவர்களுக்கு 9 அல்ல, 9000 இருந்தாலும் போதாது. ஆனா மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, சொல்வது படித்தவர்களுடைய உலமாக்களுடைய கதவர்களுடைய கடமை. கேட்டு நடக்காவிட்டால் அதனுடைய பாதிப்பு நாம் தான் அல்லாஹ்விட்ட பதில் சொல்ல வேண்டும். அதனால முழு உலகமும் ஒரு பக்கத்தில் இருக்கிறாங்க, நாங்க முறைங்கள் முன்மாதிரியாக இருக்கணும். நீங்க கரண்டைக்கு கீழால டவுசர் உடுத்ததுனால உங்களுடைய உணவு வியாபாரம் செய்யாம இருக்க மாட்டானா? நீங்க என்ன எப்படி உடுத்துட்டீங்க? இது பின்னால உங்களோட கொடுக்கல் வாங்கல் செய்ய மாட்டேன், உங்களோட கடைக்கு வர மாட்டேன், உங்களோட வியாபாரம் செய்ய மாட்டேன், உங்களோட மனைவி உங்களோட பேச மாட்டேன், ஏதாவது நடக்குதா? வெறுமனை பேருக்காக வேண்டி, புகழுக்காக வேண்டி எவ்வளவு பெரிய ஹராமான ஒரு காரியத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதர்களே, அதே மாதிரி தான் ஆண்களுடைய ஆடையை பெண்கள் அணிவது ஹராம், பெண்களுடைய ஆடையை ஆண்கள் அணிவது ஹராம். நபி அவங்க லான செஞ்சிருக்கிறாங்க, எந்த பெண்மணி ஆணுடைய ஆடையை அணிவாரோ அவருக்கு சாபம் உண்டாவதாக. இன்றைக்கு சில பெண்கள் டெனிம் உடுக்கிறாங்க, டிஷர்ட் உடுக்கிறாங்க, இது ஆண்களுக்கு என்று சொந்தமான ஆடை, இதை பெண்கள் உடுப்பது ஹராம். அதே மாதிரி சில ஆண்கள் முடி வளர்க்கிறாங்க, கழுத்துல செயின் போடுறாங்க, காதுல கடுக்கு போடுறாங்க, கையில காப்பு போடுறாங்க, இதெல்லாம் 100% ஹராம். நபி அவர்கள் சாபம் வச்சிருக்கின்றார்கள், உருவமுள்ள ஆடைகளையும் அணிவது கூடாது. பெரியவர்கள் பெரியவர்களுக்கு சில உலமாக்கள் அனுமதி தந்திருந்தாலும் அதையும் தவிர்த்து கொள்வது நல்லது. உருவமுள்ள ஆடைகளை அணியக்கூடாது. ஒரு தடவை ஆடையல்ல கீழ விரித்து படுக்கக்கூடிய தலையணையில ஹஜரத் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா ஒரு உருவத்தை போட்டு தலையணை செஞ்சிருக்கிறாங்க. நபி அவங்க வீட்டுக்குள்ளே வரல, கேட்டாங்க ஆயிஷா, யா ரசூலல்லாஹ், என்ன வீட்டுக்குள்ள வராம இருக்கிறீங்க? இல்ல, நீங்க உருவப்படம் உருவத்தை செஞ்சு தலையல்ல வச்சிருக்கிறீங்க, மலக்குமார்கள் வரமாட்டாங்க, நான் வீட்டுக்குள்ள வரமாட்டேன். உடனடியா ஹஜரத் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அந்த உருவத்தை மாற்றி அமைச்சதற்கு பின்னால தான் நபி அவங்க வீட்டுக்குள்ள போயிருக்கிறாங்க. அதனால உருவப்படம் உள்ள ஆடைகளை அணியக்கூடாது. ஆண்கள் தனி சிவப்பான ஆடைகள், அதாவது வேற கலர்கள் கலகாம கட்டி சிவப்பான ஆடைகளை ஆண்கள் உடுப்பதும் இமாம்கள் விரும்ப அவ்வளவு நல்ல காரியம் அல்ல, அது வெறுக்கத்தக்க விஷயமாக இருக்கு. ஆனா வெள்ளை ஆடை தான் சிறந்தது. நபி அவங்க சொன்னாங்க, இல்பசு தியாபலீப், வெள்ளை ஆடைகளை நீங்க அணிந்து கொண்டே இருங்க, அது ரொம்ப மனமா இருக்கும், ரொம்ப சுத்தமா இருக்கும், உங்களை இறந்தவர்களை அந்த வெள்ளை ஆடைகளிலேயே நீங்க அடக்கம் செய்யுங்கள். கஃபன் வேணுமெண்டா அல்ஹம்துலில்லா வெள்ளை உடுக்கத்தான் செய்யறாங்க. ஆனா நபி உங்க கஃபனோடு அயாரோடு உள்ளவர்களும் வெள்ளை உடுப்பது சிறந்தது என்று சொன்னார்கள். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதர்களே, அதனால பள்ளியில வந்து தொழுது விட்டு குர்ஆன் ஓதி விட்டு நோன்ப பிடிச்சிட்டு சுன்னத்தான நோன்ப பிடிச்சிட்டு இதுதான் இஸ்லாம் அல்ல. நம்முடைய ஆடைகளிலும் இஸ்லாம் வர வேண்டும், நம்முடைய நடையிலையும் இஸ்லாம் வர வேண்டும், நம்முடைய உடையிலையும் இஸ்லாம் வர வேண்டும், நம்முடைய குழந்தைகளை வளர்ப்பதிலையும் இஸ்லாம் வர வேண்டும். பூரணமான இஸ்லாமுடைய அடிப்படையில நாங்க வாழ்ந்தோம் என்ற அல்லாஹுடைய உதவியும் பூரணமா இருக்கும். அல்லாஹுடைய உதவி வருவது தடையாகி விட்டது. ஏன் நாம் பூரணமா இஸ்லாத்தில நுழையல்ல, விருப்பமானதை பின்பற்றுவோம், விருப்பமானதை விட்டுறோம். அதனால்தான் அல்லாஹுடைய உதவி தடைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதர்களே, அதனால அமல்கள் ஐபாதர்கள் வணக்கங்கள்ல இஸ்லாத்தை பின்பற்றுவது மாதிரி நம்முடைய ஆடைகளிலேயும் நம்முடைய பழக்க வழக்கங்களிலேயும் பேச்சுவார்த்தைகளிலேயும் நடவடிக்கைகளிலேயும் புனிதமான நபியவர்களுடைய சுண்ணத்துகளை முழுமையா பின்பற்றுவதற்கு நாம் எல்லாம் முயற்சி செய்வோமாக. ஆகவே எல்லாம் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. யா அல்லாஹ், நம்முடைய குற்ற குறைகளை பொறுத்தல்வாயாக. யா அல்லாஹ், நம்முடைய பெற்றோர்கள், உற்றார்கள், உறவினர்கள், உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், முழு உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் இஸ்லாமியர்களாக வாழ்வதற்கு உதவி செய்வாயாக. உன்னுடைய ஹபீபுடைய சுண்ணத்தை அதிகம் அதிகமாக பின்பற்றி நடக்க தோசை செய்வாயாக. அந்நியவர்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றுவது விடும், நம்ம அவர்களை தூரமாக்கி வைப்பாயாக. குறிப்பாக நம்முடைய வாலிப ஆண்களையும் பெண்களையும் பாதுகாப்பாயாக. இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றி நடக்க உதவி செய்வாயாக. முஸ்லிம்களையும் அவர்களுடைய சொத்து செல்வங்களையும் அவர்களுடைய உடைமைகளையும் அவர்களுடைய மானங்களையும் பாதுகாப்பாயாக. நாம் மரணிக்கக்கூடிய நேரத்தில் புனித கலிமாவுடன் மரணித்து நம் அனைவர்களையும் ஜன்னத்துல் பிரதோஷ் என்ற தோரக்கத்தோட செய்வாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். பிரஹ்மத்துக்கு யா ரஹமர் ராஹிமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில்.